மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 11 பகுதி தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
தமிழகத்தில் நாகஸ்வர இசைக்கு இஸ்லாமியர்களின் பங்கு தொடர்ந்து இருந்து வந்துள்ளதற்கு பல சான்றுகள் உள்ளன. இஸ்லாமிய சமூகத்தில் இதுபோன்ற கலை வெளிப்பாடுகளுக்கு எப்பொழுதுமே இடம் இருந்துள்ளது என்றும், அது அண்மை காலத்திலேயே பலவிதமான அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன என்கிறார் மதுரையிலுள்ள இசை ஆர்வலரும் அறிஞருமான நாவண்ணா மம்மது.
இஸ்லாம் தோன்றிய காலகட்டம் நபிகள் நாயக காலம், கிபி 600 சொல்லணும். அரபு சமூகத்துல வந்து சூதாட்டம், நாட்டியம், இசை, கவிதை எல்லாம் வந்து பரவலாக அந்த சமூகத்துல இருக்கு. இந்த குடி, கூத்தி, நாட்டியம், இசை அப்படிங்கிறது வந்து அடிமை பெண்கள் அவங்க கையில இருக்கு. இப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூதாட்டம், குடிப்பழக்கம், இதுக்கெல்லாம் ஒரு தடையை இஸ்லாம் ஏற்படுத்துகின்றது. அதை ஒட்டி இருந்த இந்த இசையையும் நாட்டியத்தையும் தடை செய்கின்ற ஒரு சூழல் இஸ்லாம் அந்த சமயத்துக்கு ஏற்படுது. ஆனால் வந்து இத அப்ப இருக்கக்கூடிய இந்த மதவாதிகள் வந்து ரொம்ப அருமையா பயன்படுத்திக்கிட்டு இந்த கலைஞர்களை எப்படியாவது அந்த சமூகத்திலிருந்து வெளியேற்றணும், இஸ்லாம் சமயம் அப்படிங்கிற அந்த தளத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுல ரொம்ப மும்முரமா மதவாதிகள் இருக்கிறாங்க. ஆனா இமாம் ஹசாலி போன்ற பேர் அறிஞர்கள் எல்லாம் இசை என்பது இஸ்லாத்திற்கு எதிரானதல்ல, இஸ்லாமும் இசைக்கு எதிரானதல்ல அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லி, குர்ஆன்ல இருந்து நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ்ல இருந்து நிறைய மேற்கோள்கள் காட்டி இஸ்லாம் இசைக்கு எதிரியானதல்ல, கலைகளுக்கு எதிரானதல்ல அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மதவாதிகளின் கை ஓங்கிய காலகட்டத்தில் அந்த இசை கருவிகளுக்கும் இசை பாடுவதற்கும் நாட்டியத்திற்குமான ஒரு தடை என்பது ஏற்படுகிறது. அது இன்றளவுக்கு அதனுடைய வலிமையான போக்கு இஸ்லாம் சமயத்துக்குள்ள இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும், இதையும் மீறி அந்த அரேபிய அந்த சமூகத்துல இசை என்பது நல்ல வளர்ச்சி அடைந்தது. இசை கருவிகள் வாசிப்பவர்கள், இசை பாடுபவர்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்க. எந்த சமயத்தாலும் கலைகளையும் இலக்கியத்தையும் வந்து தடை செய்துவிட முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று.
கடந்த பல தசாப்தங்களை ஒப்பிடும் போது இன்று மங்கள இசையை பொறுத்தவரை வெகு சில இஸ்லாமியர்களே அதில் ஈடுபட்டுள்ளனர் என்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் ஷேக் சின்னமௌலா அவர்களின் வாரிசுகளான காசிம் பாபு சகோதரர்கள் மற்றும் ஷேக் சுபானி காலிஷாபி தம்பதியினர். நாகஸ்வர உலகில் ஷேக் மஹ்பூப் சுபானி காலிஷாபி தம்பதியினருக்கு தனி இடம் உள்ளது என்கிறார் தஞ்சையிலுள்ள இசை ஆர்வலரான நாகராஜன் சிவராமகிருஷ்ணன்.
நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து மதுரையில பொண்ணுத்தாயிங்கிற அம்மா வந்து நாகஸ்வரம் வாசிச்சாங்க. அதுக்கப்புறம் மீரான்னு ஒரு தனி முஸ்லீம் லேடி மட்டும் வாசிச்சாங்க. அதுவும் எதிர்பார்த்த அளவு எல்லாம் வரல. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்ல பாரம்பரியம் தான், பாழையடி வாழையா வந்த நாகஸ்வர பரம்பரை. அதனால இவங்களுக்கு நல்ல பாடாந்திரம் கிடைச்சது, நல்ல ஸ்டாமினா இருந்தது, ஈடுபாடு இருந்தது. அதனால ஷேக் மெஹபூப் சுபானி காலிஷாபி மெஹபூப் இவங்க ஷேக் சின்னமௌலானா சாஹிபுக்கு வந்து பேரன் பேச்சு முறைகள், சோ அந்த பாடாந்திரம் வேற கிடைச்சதுனால இவங்க வந்து பரிமளிச்சு வந்தாங்க. இவங்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு சில தம்பதிகள் வந்து வாசிக்கிறாங்க. அவங்களால வந்து நல்ல ஒரு தரமான இசையை வந்து கொடுக்க முடியல, அதனால அவங்களால வந்து பிரபலமாக முடியல.
இந்த தம்பதியினரை சந்திப்பதற்காக நீண்ட காலமாக அவர்கள் வாழ்ந்த வரும் ஸ்ரீரங்கத்துக்கு சென்றேன்.
எங்கள் பாரம்பரியம் வந்து 8 தலைமுறையாக வந்துகிட்டு இருக்கு எங்கள் ஃபேமிலியில். எல்லாரோட ஆசை எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நாதஸ்வரம் விடக்கூடாது, இந்த நாதஸ்வரம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு ஒரு பெரியவரோட ஆஜ்ஞை, அவங்களோட ஆசை. அதனால் நான் சின்ன படிப்பு எஸ்எஸ்எல்சி படித்தாலும் கூட நீங்கள் நாதஸ்வரம் தான் வாச்சிக்கணும்னு சொல்லி எங்கள் கட்டாயமாக எங்கள் அப்பா வந்து எங்களை இறங்கி விட்டு எங்கள் வாச்சிக்க சொன்னாங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு சின்ன 5th கிளாஸ்ன்னு தான், அதுக்கு எஜுகேஷன் கூட பெரிய இது கொடுக்கல. அவங்க அப்பா அம்மா நீங்கள் வாச்சிக்கணும், அவங்களுக்கு ஒரே பொண்ணு, அந்த ஒரே பொண்ணு இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக பாடணும், நாதஸ்வரம் வாச்சிக்கணும்னு சொல்லி நல்லா பாடுவாங்க. அங்கே ஆந்திராவில் வந்து இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் எப்படி இந்த சங்கீத்துக்கு இந்த கலைக்கு ஆதரவு இருக்கோ எப்படி பேரோ உலகத்தில், அதே மாதிரி ஆந்திராவில் வந்து சிலக்கலூர் பேட்டை அப்படி. எங்கள் குருநாதர் ஷேக் சின்ன மோலானா கூட சிலக்கலூர்பேட்டை ஸ்கூலில் படித்து வந்தவங்க தான். பகவானுக்கு ரொம்ப ஈடுபாட்டு, ரொம்ப பகவானுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறோம் நாங்கள். 1980 தியாகபிரம்ம திருவையாருக்கு உற்சவத்துக்கு வந்தோம், அப்போது நம்ம ஏகேசி நடராஜன் ஐயா அவர்கள் செக்ரட்டரி, சீர்காழி கோவிந்தராஜன் இவங்களை ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்கும்போதும் எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போது நாதஸ்வரம் இல்லாமல் வந்தோம். நாதஸ்வரம் வந்து ஷேக் சின்ன போலானா அங்கே அப்போது அவர்கிட்ட சிஷ்யக்கே போகல, அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவர் எம்எஸ்எம்மா ஷேக் ஐயா எல்லோரும் வாட்சிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே அவர் ஒன்று நீங்கள் டைம் கொடுத்தாருனாக்கா நாதஸ்வரம் நான் என்னோட நாதஸ்வரம் கொடுத்தாரேன்னு சொல்லி அவர் நாதஸ்வரம் கையில் அவங்க பக்கம் வாட்சா அவர் பேரப்புள்ள நாதஸ்வரம் எங்கள் ரெண்டு நாதஸ்வரம் எங்களுக்கு கொடுத்ததுனால நாங்கள் வாட்சி 1980 தமிழ்நாட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கோம்.
சில முஸ்லீம் ஸ்காலர் சொல்கிறாங்க இஸ்லாத்தில் பாட்டு நாட்டியம் இதெல்லாம் ஹராம்னு. அது தீயது, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? மதம் ஒரு பக்கம், கலை ஒரு பக்கம், இது ரெண்டுத்துக்குள்ளே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுதா இல்லை கொஞ்சம் அப்பப்போ உரசல்கள் வருதா?
இதில் அவங்க வந்து அப்படி சொல்கிறதில்ல, அது தப்பு. சாதாரணமாக இப்போ 5 வேளை தொழுதுறாங்க ஜமாத்தில், அதில் சங்கீதம் இருக்கு. எப்படி எல்லாம் தொழுதுறாங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹு, நல்ல சங்கீதம் தானே? அவர் சங்கீதம் தானே பாடுறாங்க. நம்ம இந்தியாவில் படைகுலா மாலிகான், கரீம் கான், அம்ஜாத் அலி கான், பிஸ்மில்லா கான், பர்வீன் சுல்தானா, அவங்களாம் முஸ்லீம் இல்லை. சங்கீதத்துக்கு நம்ம வந்து இது மதத்துக்கு சம்பந்தம் இல்லை.
மங்கள இசை கலை பெரும்பாலும் ஆடவர்களை சார்ந்தே பாரம்பரியமாக இருந்துள்ள நிலையில் காலிஷாபி அவர்கள் இந்த கலைக்குள் உள்வாங்கப்பட்டதே சுவையான ஒன்று.
5 வயசில் நாதஸ்வரம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு நாதஸ்வரம் சொல்லி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா பேர் ஷேக் சின்ன மீரா சாஹிப். மதுரை பொன்னுத்தாயின்னு அம்மா இருக்குது. அம்மா வந்து ஆந்திராவில் டங்குட்டூருன்னு அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அதுக்கு அப்பா வந்து பார்க்க போயிருக்காரு. அப்போ நான் சின்ன சின்ன ஸ்வரம் சரளேஸ்வரம் தான் கற்றுட்டு இருந்தேன். போய் பார்த்துட்டு வந்தார். அந்த அம்மா ரொம்ப நல்லா வாச்சிருக்காங்களா, ஆம்பளைங்க மேலே வாச்சிருக்காங்களா, அதை பார்த்துட்டு வந்து எங்கள் பொண்ணுக்கு கூட அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் ஆசை அவருக்கு. அப்படி அதே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வாச்சிருக்கு அந்த அம்மான்னு சொல்லியிருக்காங்க.
சின்ன வயசில் நீங்கள் நாசனம் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளோ நேரம் சாதகம் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு?
ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கூட பண்ணியிருக்கேன் ஐயா. காலையில் விடியகாலையில் 3 மணிக்கு எழுப்பி உட்கார வைப்பாங்க. 8 மணி வரைக்கும் வாச்சிட்டு அப்புறமா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து திரும்பி வாய்ப்பாட்டு சொல்லி கொடுத்துட்டு சாயங்காலம் நாதஸ்வரம் ஆரம்பித்து 8-9 மணிக்கு வரைக்கும் சாதகம் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிட்டு அப்புறம் படுக்கும் போது மேலே கீர்த்தனை பாடி தான் படுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு 10 மணி நேரம் பண்ணியிருக்கேன் ஐயா.
அப்போ பள்ளிக்கூட பாடம் இப்படி தான் படிக்கிறது?
பள்ளிக்கூடம் இப்போ போகலையே. 5வது படிச்சுக்க ரொம்ப படிப்பு.
முதல் முதலாக எந்த மேடையில் நீங்கள் பெரிய அளவில் தனியாக வாசிச்சிங்க?
முதல்ல வந்து அவங்க ஊர் பெத்தக்கொத்தப்பள்ளின்னு விநாயகர் கோயிலில் வாசிச்சிருக்கேன் முதல்ல விநாயகர் சதுர்த்திக்கு.
உங்களை மேடையில் பார்க்குறவங்க உங்கள் பேரை அவங்க பத்திரிகையில் பார்க்கலன்னா நீங்கள் முஸ்லீம் சொல்ல முடியாது. பொட்டு வைக்கிறீங்க, பூ வைக்கிறீங்க, எப்படி அந்த மாறுதல் வருது உங்களுக்கு?
அது முதல்ல தமிழ்நாடுக்கு வரும்போது பொட்டு இல்லாமல் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். சேலம் சபாபேட்டை மாரியம்மன் கோயிலில் வாசிக்கும் போது பொட்டு இல்லாமல் உட்காந்துட்டு வாச்சிட்டு இருந்தேன். ஒரு அம்மா மாமி வந்து ஏம்மா பொட்டு வச்சுக்கலையேன்னு. நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அம்மா முஸ்லீம்னு. இல்லை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, இது குங்குமம் கொண்டு சொல்லிட்டு குங்குமம் கொண்டு வந்து வச்சாங்க. அதுலேருந்து நாங்கள் பொட்டு வச்சுக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பூஜை கூட உண்டு, பகவானை கொஞ்சம் பூஜை பண்ணிக்கணும். எதுக்கென்றால் எல்லாமே ராமகிருஷ்ணா தானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அகிலாண்டேஸ்வர கீர்த்தனை இருக்குது, அகிலாண்டேஸ்வரி ரக்ஷம்மா ஸ்ரீ ஆகம சம்ப்ரதாய நீ புனே ஸ்ரீ அகிலாணேஸ்வரி ரக்ஷம்மா. இந்த மாதிரி
கீர்த்தனாந்தி
இந்த மாதிரி கீர்த்தனை நம்ம பாடுறோம். அப்படி வந்து மாமா பட்டிரா ஜெய மாருதி இந்த மாதிரி கீர்த்தனையில் பாடுறோம். அதுக்குள்ள ராமா கிருஷ்ணா எல்லாம் இதில் எல்லாம் வருது. இந்த மாதிரி எல்லாம் கீர்த்தனையில் வாச்சிட்ருக்கோம். அதனால பக்தி வேணும், எல்லா மதம் ஒன்று தான்.
இவ்வளவு சிறப்பும் பாரம்பரியமும் கொண்ட மங்கள இசை இன்று மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறது. இந்த கலையை தூக்கி நிறுத்த சில நூதன முயற்சிகளும் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டிருந்தன. அப்படியான முயற்சிகள் அவை உரிய பலனை கொடுத்ததா என்பது குறித்து அடுத்த பகுதியில் பார்ப்போம்.
நேர்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 11 பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.